அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரிய மைக்கேல். இத்தாலியின் வடமேற்கில் அமைந்துள்ள ஜெனோவா நகரில் வாகனம் செல்லும் பாலம் ஒன்றின் பெரும்பகுதி இடிந்து குறைந்தது 20 பேர் பலியாகியுள்ளனர். இந்த தொங்கு பாலத்தின் ஒரு பகுதியை தாங்கியிருந்த ஒரு கோபுரம் இடிந்தவுடன் இந்த பாலத்தில் சென்ற பல கார்கள் மற்றும் லாரிகள் தரையில் விழுந்து நொறுங்கின. கடும் புயலின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நசுங்கிய வாகனங்கள் அல்லது இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கொண்டுள்ள மக்களை காப்பாற்ற அவசரகால ஊழியர்கள் முயற்சித்து வருகின்றனர். மோப்ப நாய்களை கொண்டு அவர்கள் ஆட்களை தேடி வருகின்றனர். காயமடைந்த பலரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். 1960 ஆண்டுகளில் கட்டப்பட்ட இந்த பாலத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. துருக்கியின் அலுமினியம் மற்றும் எஃகு மீதான வரியை அதிகரிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முடிவை தொடர்ந்து அமெரிக்க மின்னணு பொருட்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப் போவதாக துருக்கி அதிபர் ரஜிப் தயிப் எர்துவான் கூறியுள்ளார். ஐபோனுக்கு பதிலாக துருக்கியில் செய்யப்பட்ட அல்லது சாம்சங் போன்கள் போன்ற மாற்றுப் பொருட்களை வாங்க அவர் பரிந்துரை செய்துள்ளார்.
Dışarıdan döviz aldığımız her ürünün daha iyisini, daha kalitelisini burada üretip
கட்டுமானங்களில் அமெரிக்க பொருட்களை துருக்கி பயன்படுத்தாது என்றும் நாடு பொருளாதார முற்றுகையை அனுபவிப்பதாகவும் அந்நாட்டு சுற்றுச்சூழல் அமைச்சர் முராட் குரும் கூறியுள்ளார். இந்நிலையில் ரஷ்யா மற்றும் துருக்கி மீதான அமெரிக்காவின் தடைகள் சட்டப்பூர்வமற்றவை என்று தற்போது துருக்கியில் உள்ள ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்கே லாவ்ரோவ் கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் பகுதியில் பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு வெளியே சைக்கிளில் சென்றவர்கள் மீதும் பாதசாரிகள் மீதும் காரை கொண்டு கண்மூடித்தனமாக மோதிய நபரை தீவிரவாத தடுப்பு போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த நபர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நபர் பிர்மிங்காம் பகுதியைச் சேர்ந்தவர் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலில் காயமடைந்த பெண் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கும் பிரிட்டன் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் தலைவர் நோயில் பாசு உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என கூறியுள்ளார். அவ்விடத்தில் இருந்து ஆயுதங்கள் எதுவும் மீட்கப்படவில்லை. அக்வாரஸ் மீட்பு படகில் இருக்கும் குடியேறிகளை 5 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக ஒப்புக்கொண்ட பின்னர் லாப நோக்கமின்றி இயங்கும் இந்த மீட்பு படகை துறைமுகத்தில் நங்கூரமிட மால்டா அனுமதித்துள்ளது. இந்த குடியேறிகளை கையாள்வது பற்றி அந்தந்த நாடுகள் உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான டோவ் எர்னஸ்ட் தெரிவித்திருக்கிறார்.
When it comes to disembarkation, it's not within the competence of the European Commission. It is not for the European Commission to decide.
கடந்த வெள்ளிக்கிழமை லிபியா கடற்பரப்பில் 141 குடியேறிகளை அக்யூரஸ் மீட்பு படகு மீட்டது. இவர்கள் தற்போது பிரான்ஸ், ஜெர்மனி, போர்ச்சுகல், ஸ்பெயின் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்படுவர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
சமீப நாட்களில் காணப்படும் ஓரளவு அமைதி தொடருமானால் காசாவுக்கு செல்லக்கூடிய பாதையை புதன்கிழமை மீண்டும் திறக்கப் போவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அக்விடோர் லிபர்மேன் கூறியுள்ளார். காசாவிலிருந்து 14.5 கிலோமீட்டர் தொலைவு வரை மீன்பிடி மண்டலம் விரிவாக்கப்படலாம் என்றும் லிபர்மேன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு நிலைமை பற்றி படைத்தலைவர்கள் பிற பாதுகாப்பு அதிகாரிகளிடம் நடத்திய கூட்டத்திற்கு பின்னர் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகளவை மற்றும் எகிப்தால் மத்தியஸ்தம் செய்யப்படும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான போர் நிறுத்தம் ஒன்று அறிவிக்கப்படலாம் என்று எழுந்துள்ள அனுமானங்களுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. ஏமனில் ஏடன் துறைமுகத்தில் மாகாண ஆளுநர் ஒருவரின் வாகன தொடரணி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. டைஸ் மாகாண ஆளுநரின் வாகன தொடரணி கடந்து சென்றபோது சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தது என்று முதலில் வந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆளுநர் காயமடையவில்லை, ஆனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
திங்கட்கிழமை இரவில் தென்மேற்கு கடலோர பகுதியில் உள்ள நகரங்களில் இளைஞர்களின் கும்பல்கள் குறைந்தது 80 வாகனங்களை எரித்தும் அல்லது சேதப்படுத்தியும் உள்ளதாக ஸ்வீடன் காவல்துறை கூறுகிறது. 2 பேரை கைது செய்துள்ள நிலையில் மேலதிக கைதிகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியை பார்வையிட்ட பிரதமர் ஸ்டாஃபன் லுவைன் இந்த கலவரம் ஒருங்கிணைக்கப்பட்ட விதம் இராணுவ ஒருங்கிணைப்பு போல உள்ளது என்று கூறியுள்ளார். கும்பல் வன்முறை அதிகரித்து வருவது ஒரு முக்கிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகி உள்ள நிலையில் அடுத்த மாதம் ஸ்வீடனில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சம்பவங்களை சில குடியேற்றம் அதிகரித்துள்ளதோடு தொடர்புடையதாகும். தென்னாப்பிரிக்க பள்ளிகளில் இருக்கின்ற குழி கழிவறைகளை அகற்றிவிடும் திட்டம் ஒன்றை அந்நாட்டு அதிபர் சிறில் ராமபோசா தொடங்கியுள்ளார். இத்தகைய கழிவறைகளில் விழுந்து 5 வயது மாணவர்கள் இருவர் இறந்ததை அடுத்தே இந்த திட்டம் தொடங்கியிருப்பதை துரதிர்ஷ்டவசமானது என்று அவர் கூறியுள்ளார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.